நான் கேட்ட ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்ட கொள்கையை தேவன் தந்து நம்ம எல்லாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறபடினாலே அவருக்கு நன்றியுடையவனாயிருக்கிறேன். இந்த 2 பேதுரு 3:18 நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 3 அதிகாரத்திலே அந்த பேதுரு சொல்லுகிற அதைத்தான் அப்படிதான் நமக்கு இப்பொழுது நடக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 2 பேதுரு 3:2 பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராகிய கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவுகூரும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இதே அதற்கு முந்தின அதிகாரத்திலையும் 1 அதிகாரத்திலையும் அப்படிதான் அவர் சொல்றாரு. 1 பேதுரு 2:12 இது நிமித்தம் நீங்கள் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்தில் உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்கு இவைகளை எப்பொழுதும் நினைப்பூட்ட நான் அசதியாயிறேன். 14 இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு பேதுரு சொல்றார். பாருங்கள், இங்க யாருக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு பொய்யான மனதுடையவர்களுக்கு அல்ல, உண்மையான மனதுடைய சகோதரர்களுக்கே அவர்களை எழுப்பி விடுவது அவசியமா இருக்கிறது. இப்ப நமக்கு வந்து நமக்கும் அதுதான், நமக்கும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த நாட்கள்ல இந்த கூடுகையின் மூலமாக நம்முடைய உண்மையான மனதை, ஏன்னா அநேக நேரம் அந்த தேவன் சொல்லுகிற அல்லது ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கிற அந்த மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்யறோம், கொஞ்சம் உட்கார்ந்து கொண்டு எங்கேயோ வேடிக்கை பார்த்து கொண்டு நாம் இருக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்கள் வந்து இப்பொழுது இருக்கிற இவைகளை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருந்தாலும் அல்லது இப்ப அறிந்திருக்கிற சத்தியத்திலே உறுதிப்பட்டிருந்தாலும் திரும்ப இவைகளை நான் என்ன செய்கிறேன், உங்களுக்கு நினைப்பூட்டுவேன், நான் உங்களை எழுப்பிவிடுவேன், எழுப்பிவிடுவது அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் உயிரோடு இருக்கும் போதும் அதை செய்தார். அவர் மறித்ததற்கு அப்புறமும் இந்த நிருபத்தை எழுதி வைத்து விட்டு என்ன செய்து விட்டார். அப்ப பேதுரு வந்து அந்த நாட்கள்லே அவர் பேசினார், அதே பேதுரு இப்பொழுதும் என்ன செய்கிறார், நம்மோடும் என்ன செய்கிறார், பேசி கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுதும் அவர் நமக்கு என்ன சொல்லுவார் பேதுரு, இப்பொழுதும் உங்களுடைய உண்மையான மனதை நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் கற்றுக்கொண்டது, நீங்கள் அப்போஸ்தலராலே கற்றுக்கொண்டது அல்லது உங்களுக்கு தேவன் வெளிப்படுத்தின சத்தியங்கள், இவைகளை அறிந்திருக்கிற சத்தியங்கள், இவைகளை உறுதிப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் உங்களை எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஏன்னு கேட்டா, ஆண்டுடைய வருகை, நாம் கேட்டோம் ஆண்டுடைய வருகை திருடனை போல வரும் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் என்ன செய்யறான்னு கேட்டா அதை தாமதித்து கொண்டே இருக்கிறார். அவர் தாமதிக்கிறத வந்து நாம என்ன நினைக்க கூடாது அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு ட்ரெயினுக்கு நிக்கிறோம்லவா, ட்ரெயினுக்கு நிற்கும் போது நான் ரெடியா தான் வந்து நிக்கிறேன், ட்ரெயின் தான் லேட்டு, அது புறப்படுகிற இடத்துலயே லேட்டா இருக்கும் போல அப்படின்னு பேசுகிறது போல நாம் நினைக்கிறோம். இல்ல, அப்படி இல்ல, அது ட்ரெயினுக்கு வேணா அப்படி இருக்கலாம், சில ட்ரெயின் வந்து புறப்படுற இடத்துலயே அது நேரத்திற்கு புறப்படாமல் லேட்டா வரலாம். ஆனால் ஆண்டவர் வந்து ஏதோ நாம் ஆயத்தமா இருக்கிறோம், அவர் என்ன செய்யல, அவர் வரல, அதனால நான் கொஞ்சம் நான் இப்ப நின்றுட்டு இருந்தவன் உட்கார்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன இல்லை, அப்படி மாதிரி நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன இப்போ பேதர் என்ன செய்யறாருன்னு கேட்டா அவர் அதை எழுப்பி விடுகிறார். இப்ப எதற்காக அப்படின்னா, இங்க அவர் சொல்றார் 9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், அவர் சொன்னாருங்க ஆனா அவர் சொன்ன வார்த்தையே அவர் லேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு, ஏதோ தேவன் பேர்ல அவர் சொன்ன வார்த்தை வந்து அது அவர் சொன்னபடி நிறைவேற மாட்டேங்குது, ட்ரெயின் வந்து கிளம்ப மாட்டேங்குது, அப்படின்னு அப்படி இல்லை, அப்படி இல்லை. மாறாக ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் அப்படிங்கிறதான். அப்ப வந்து நான் நினைக்கிறேன் நான் ரெடியா இருக்கிறேன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நான் என்ன இல்லைன்னு கேட்டா ஆண்டவர் வர தாமதிக்கிறாருன்னு இருந்தாவே, அல்லது இந்த நாள்ல ஆண்டவர் வந்திருக்க வேண்டும் அவர் வரல அப்படின்னு இருந்தாலே இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, நான் இன்னும் மனம் திரும்ப வேண்டியதா இருக்கிறது, நான் இன்னும் இவைகளிலே அதாவது கிருபையிலே நான் வளர வேண்டியதா இருக்கிறது, அல்லது கிருபையை கொண்டு என் மூலமாய் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் அது செய்யப்படாமலே இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை, அல்லது கிருபையை வைத்து பரிசோதித்து நிரூபித்து காண்பிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதா. அப்போ அதனாலதான் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார் ஆண்டவர், நீடிய பொறுமையுள்ளவரா இருக்கிறார். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்தேன்னு கேட்டா, கிருபையை தேவன் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நாம் கேட்டோம் கிருபைக்கு கீழே நாம் இருக்கிறோம், ஆனா அந்த கிருபையை பயன்படுத்துகிறதுலேதான் பயன்படுத்தி அதன் மூலமாக ஒன்று ஒன்று காண்பிக்கப்படுகிறது வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டா நம்முடைய வாழ்க்கையிலே குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் அதற்குள்ளாக போறதே கிடையாது, போகாம பயந்துகிட்டு ஒரு காட்டுக்குள்ள வேலை செய்யணும்னா இறங்கி களை வெட்டி ஆகணும், ஏர் கூட்டி உழுதாகணும். ஆனா இப்ப நான் வந்து எனக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் வந்து வரப்பிலே நின்றுக்கிட்டு நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னு சொன்னா எனக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? இப்ப கிருபை என் மேல் இருக்கிறது அல்லது கிருபைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரோ அவருடைய வாழ்க்கையிலையும் கடந்த காரியங்களை பார்த்து கொண்டே வேடிக்கை அப்படி அதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறது தப்பாக. இறங்கி எனக்கு முன்பாக இறங்கி உழுகிறவர்கள், களை வெட்டுகிறவர்கள், தோட்டத்துல வேலை செய்கிறவர்கள், அல்லது ஒர்க்ஷாப்ல வேலை செய்கிறவர்கள், அவர்கள் செய்கிறதையெல்லாம் பார்த்து கொண்டே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும்படியாக தேவன் என்ன செய்யல, நம்மளை அழைக்கல. அதுதான் உட்கார்ந்து இருக்கிறதுன்னு சொல்றது. நீங்க எல்லாம் விளையாடுங்கப்பா, நான் உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி, ஆனா உட்காரக்கூடாது. நீங்கள் எழுந்து உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்துங்கள். உதாரணமாக அந்த 2 கொரிந்தியர் 6 பவுல் வந்து கொரிந்து சபையாருக்கு அவர் சொல்வார், கொரிந்து சபையார் யார் அப்படின்னு கேட்டா, அவர்கள் மகிமையாய் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய கிருபை பெற்றவர்கள். ஆனா அவர்கள்கிட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, அவர்கள் அந்த தேவனுடைய கிருபையை பயன்படுத்தாமல் அவர்கள் என்ன செய்தாலும் கேட்டா, அவர்கள் ஒரு குழந்தைகளை போலவே இருந்தார். குழந்தையை போல இருக்கிறதுனா என்னன்னு கேட்டா, நான் இறங்கி வேலை செய்யலன்னு சொன்னா என்னுடைய சரீரத்துல எந்த பெரிய ஆளுக்குரிய ஒரு காரியம் என்ன செய்யாது, விளையாது, தெரியாது. இப்ப இறங்கி வேலை செஞ்சாதான் நான் வளர்ந்துருக்கிறேனா இல்லையாங்கிறது தெரியும். இந்த கொரிந்து சபையார் அவர்கள் செய்தது என்னன்னு கேட்டா, அவர்கள் மற்றவர்களை பார்த்து கொண்டார்கள். நான் பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றதுனால ஒரு பெரிய ஆள் ஆயிரம் மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க, அல்லது நான் கேபாவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகிறதுனால நான் ஒரு பெரிய ஆள்னு நினைச்சுக்கிட்டாங்க. இல்ல, ஒரு நாம் சிஎப்சியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறதுனால என்ன இல்லை, எந்த மேன்மையும் நமக்கு உண்டாக போகிறது கிடையாது. அதே போல அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, அந்த 6:1 பாருங்கள், தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். நாங்கள் உங்களுடைய உடன் வேலையாட்கள், நாங்களும் உங்களோடு சேர்ந்து வேலை செய்கிறோம். என்ன வேலை செய்கிறோம்? நாங்களும் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்று நாங்கள் வேலை செய்கிறோம், உங்களுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். நாங்கள் அதை பெற்று வேலை செய்தது போல நீங்களும் என்ன செய்யுங்கள், பெறுங்கள், அதை என்ன செய்யாதிருங்கள், அதை விருதாவாக்காதிருங்கள், அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப பவுல் வந்து அவருடைய அந்த 6 அந்த ஏறக்குறைய அந்த 4 12 வசனம் வரைக்கும் அவர் சொல்ற அந்த பட்டியலை நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர் சொல்றாரு 3 இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். இப்ப நம்முடைய அழைப்பு என்ன அப்படின்னு கேட்டா, பவுலை போல பெரிய ஊழியக்காரராக இருக்கிற அழைப்பு நமக்கு இருக்க இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அழைப்பு என்னன்னு கேட்டா, அவருடைய சீஷர்களாக என்ன செய்யணும், அவருடைய சீஷர்களாக இருக்கணும். அவருடைய சீஷர்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த ஊழியம் குற்றப்படுத்தாத படிக்குன்னா, தேவன் என்னை அவருடைய சீசனா இருக்கும்படிக்கு அழைத்த அந்த அழைப்பு எந்த விதத்திலையும் குற்றப்படாதபடிக்கு எல்லா விதத்திலையும் நான் அவருடைய சீசன் என்று என்ன செய்ய பண்ணுகிறேன், விளங்க பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். இதெல்லாமே இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் தேவனுடைய கிருபையை அவர்கள் பயன்படுத்தினதுனாலே. அவர்களும் வேடிக்கை பார்த்து கொண்டு அவர்கள் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தால் என்று சொன்னால் எதுவும் நடந்திருக்காது. ஆனா பவுல் சொல்கிறதை பாருங்கள், மிகுந்த பொறுமை, உபத்திரவங்கள், நெருக்கங்கள், இடுக்கண்கள், அடிகள், காவல்கள், கலகங்கள், பிரயாசங்கள், கண்விழிப்புகள், உபவாசங்கள், கற்பு, அறிவிலே, நீடிய சாந்தத்திலையும், தயவு, பரிசுத்தாவி, இப்படி அவர் என்ன செய்யறான்னு கேட்டா, இப்படி எல்லா விதத்திலையும் எங்கெல்லாம் எங்கே கொண்டு போய் அவர்களை வைத்தாலும், தேவன் சகோதரர்களே, தேவனுடைய கிருபை என்பது என்ன அப்படின்னு கேட்டா, எந்த பகுதியிலே நம்மை வைத்தாலும் அதிலே நாம் நாம் சிறந்து விளங்க வேண்டும். நான் ஒரு குடும்ப தலைவனா இருந்தால் அதிலே நான் ஒரு நல்ல ஒரு புருஷனாக, நல்ல ஒரு ஒரு கணவனாக, நல்ல ஒரு தகப்பனாக நான் இருக்கும்படிக்கே ஆண்டவருடைய கிருபை எனக்கு என்ன செய்யும், அது போதுமாக இருக்கும். நான் ஒரு வேலை ஸ்தலத்துல இருந்தால் அந்த அந்த வேலை ஸ்தலத்திலே அது ஓனராக இருக்கலாம் அல்லது தொழிலாளியாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எனக்கு அந்த கிருபை போதும். எனக்கு நடக்கிற எத்தனையோ சோதனைகள்ல, பிரச்சனைகள்ல, ஒரு ஓனராக இருந்தால் கொடுக்கல் வாங்கல, பண விஷயத்துல பணம் என்னை என்ன செய்து விடக்கூடாது அப்படின்னு கேட்டா, அதனாலதான் நம்ம வந்து பணம் அதிகம் வர வர அல்லது நாம் ஒரு ஓனராக மாறும் பொழுது நம்ம என்ன ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாரும், பயன் பணத்தை பயன்படுத்துகிற கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு தான் கேட்கணும். இல்லைன்னு சொன்னால் பணம் நம்ம என்ன செய்து விடும் கேட்டா, நம்ம ஏதோ ஒரு ஓரத்துக்கு கொண்டு விடும், பணம் பெரிதாக தோன்றிவிடும். ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்காக நாம் என்ன செய்வோம்னு கேட்டா, மற்றவர்களை மன்னிக்காமல் இருப்போம். ஆண்டவர் பல தடவை என்னிடத்துல பேசியிருக்கிறார். நான் வைத்திருக்கிற வொர்க்ஷாப்ல ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் பொருளுக்காக அந்த பொருளை அந்த பணத்தை நான் இழக்க மனதில்லாமல் இருந்தால் ஆண்டவர் என்னோடு கூட பேசியிருக்கிறார். உனக்கு வருகிற உனக்கு அபிஷேகம் பெரிதா அல்லது தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பெரிதா அல்லது இந்த 200 ரூபாய் பெரிதா அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டா, பணத்தை பயன்படுத்தலாம். இப்ப நாம் நாம் நமக்கு உற்சாகம் ஊட்டுகிற சாட்சிகள் எத்தனையோ உண்டு. யோபு பெரிய பணக்காரர், ஆனாலும் அந்த பணம் என்ன செய்யல, அவரை ஒன்றும் செய்யல. ஆபிரகாம் பெரிய பணக்காரர், அவரை அந்த பணம் ஒன்றும் செய்யல. இப்போ பணம் அல்லது பொருள் அப்படிங்கிறது வரும் பொழுது அதை வைத்து பயன்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யணும், ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும், இந்த பணம், இந்த தொழில் அல்லது இந்த தொழிலாளே வருகிற பிரச்சனைகள் என்னை என்ன செய்து விடக்கூடாது, என்னை பாதிக்க கூடாது. ஆண்டவரே நான் இதுல நான் உம்முடைய சீசனாக நான் என்ன செய்யணும், நான் இதில் விளங்க பண்ண வேண்டும். ஆண்டவரே இந்த தொழில நடத்தி பெரிய ஆளாகிறனா இல்லையா அல்லது லாபம் வருதா இல்லையா அதெல்லாம் அப்புறம், ஆனால் இதிலே நான் உடைய சீசன் அப்படிங்கிறத, நான் இருக்கிற ஒரு சின்ன ஊராக இருக்கலாம், சின்ன மனிதர்களாக இருக்கலாம், இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார். அந்த நாசரேத் ஊர்ல அவர் பெற்ற கிருபை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, ஒருபோதும் அவர் என்ன செய்யல, பணத்துக்காக யார் இடத்துலயும் சண்டை போட்டிருக்கவே மாட்டார். அல்லது பணம் அவரை என்ன செய்திருக்கான்னு கேட்டா, அவரை நிம்மதி இல்லாமல் பண்ணி நாளைக்கு போய் அந்த ஆளுகிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு நான் பேசினா தான் சரி வரும், அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு, வாங்கிட்டு போறாங்க நான் பணம் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் என்ன செய்யலன்னு கேட்டா, அவர் என்ன செய்யல, அவர் பாதிக்கப்படல. இயேசு வந்து பணத்தை கேட்டிருப்பார் கண்டிப்பா, ஆனா அது அவர் என்ன செய்யலன்னு கேட்டா அவர் அதை பாதிக்கப்படல. அந்த அந்த கிருபை, அந்த கிருபையை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்க வேண்டும். இப்படி எல்லா பகுதிகளையும் சபையிலே நான் இருந்தால் எல்லா சகோதரர்களுக்கும் கீழானவனாக நான் இருக்கும்படிக்கு. சபையிலே நாம் அதாவது ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வரும். அதாவது அந்த அந்த வசனம் வந்து சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த கிருபையை பெறுவதற்கு அந்த பழைய ஏற்பாட்டிலே தாவீது வந்து அந்த அபிகாயில் அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய அழைப்பான். அபிகாயில் வந்து அங்கே அந்த அபிகாயில் வந்து அவ சொல்லுவா, அதாவது 1 சாமுவேல் 25 நாபால் செத்து போயிருவான், அபிகாயிலை விவாகம் பண்ணுவதற்கு தாவீது என்ன செய்வான்னு கேட்டா அவளை அழைப்பான். அப்போ அவ வந்து எந்திரிச்சு வருவா, அபிகாயில் வந்து எந்திரிச்சு வந்து அவள் அல்லது அந்த எந்திரிக்கிற போதே அவள் என்ன சொல்லுவாள் அப்படின்னு கேட்டா, அந்த 1 சாமுவேல் 25:41 அவள் எழுந்து தரை மட்டும் முகம் குனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அவருடைய அடியாள் அப்படிமா. அப்ப இது அவ என்ன சொல்றா, தாவீது வந்து உன்னை நான் திருமணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் கூப்பிடுகிறான். இப்ப அவ எழுந்து என்ன முடிவு பண்ணிட்டு வர்றா அப்படின்னு சொன்னா, அவள் வந்து என் ஆண்டவன் அப்படின்னு யார சொல்றாரு கேட்டா தாவீதை சொல்றான். தாவீதை சொல்றாள். இப்ப அவ சொல்றது வந்து தாவீதுடைய காலை கழுவத்தக்கதான பணிவிடைக்காரியானேன் அப்படின்னு அவ சொல்ல. அது சொன்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா புருஷன், தாவீது பெரிய மனுஷன், அவனுக்கு மனைவி ஆகிறது பெரிய சந்தோஷம், நான் அவருடைய பாதத்தை கூட கழுவுவேன் அப்படின்னு சொல்லுகிறது பெரிய விஷயம் கிடையாது. நான் அவ என்ன சொல்றான்னா, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகி அப்படின்னு கேட்டா, தாவீதுடைய ஊழியக்காரருடைய காலை கூட நான் என்ன செய்வேன், கழுவேன் அப்படிங்கிறான். இப்ப சபை அப்படிங்கும் பொழுது இதுதான், சபையிலையும் இப்படிதான் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகளுக்கும் நான் என்ன செய்வேன், அவருடைய என் ஆண்டவர் யார், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இப்ப அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லலாம் ஒரே வார்த்தையில. ஆனால் அது அல்ல, மாறாக என் ஆண்டவருடைய ஊழியக்காரரின் கால்களை கழுவத்தக்க பணிவிடைக்காரியாகிய அப்படின்னு சொல்லி சொல்வார். அதே போல அதேதான் பவுலும் அவர் சொல்வார், பரிசுத்தவான்களின் கால்களை கழுவத்தக்கதாக அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீ மக்களுக்கு அவர் சொல்லும் பொழுது சொல்வார். அப்ப இதுல இருந்து நான் என்ன கற்றுக்கொள்கிறேன்னா, தேவனுடைய கிருபை என் மேல் இருந்தால் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு கேட்டா, என் ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய அல்லது சபையில் இருக்கிற சகோதரர்களுக்கு நான் என்ன செய்வேன், நான் அடிமையா இருப்பேன். அடிமை அப்படின்னு சொன்னா அவருடைய பாதங்களை கழுவத்தக்கதாக அப்படின்னா, அப்படிதான் இயேசு இருந்தார். இயேசாமி பெற்ற கிருபையை பாருங்களேன், அவர் வந்து அவர் பெற்ற கிருபையினுடைய அளவு அல்லது அது என்ன ஆச்சரியம். கடைசியிலே அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டா, என்னுடைய பிதாவின் ஊழியக்காரர்கள் அல்லது என்னுடைய பிதாவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த சீசர்கள் அவர்களை நான் அவருடைய பாதங்களை கழுவத்தக்கதான பணிவிடைக்காரனாக அப்படிங்கிற மாதிரிதான் அவர் என்ன செய்தார், நான் உங்கள் மத்தியிலே பணிவிடைக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அருமையான சகோதரர்களே, தேவனுடைய கிருபை என்பது அதை பெற்று நாம் காண்பிக்க வேண்டிய விஷயம் வந்து நிறைய இருக்கிறது. இப்ப நான் அப்படிதான் உணர்றேன், நான் வந்து பயந்துகிட்டு உள்ள இறங்காம நான் இருந்து கொண்டே இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நடக்காது நம்முடைய வாழ்க்கையிலே. நாம் வந்து உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டேதான் இருப்போமே தவிர, நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய கிருபையினுடைய அந்த பலாபலன்கள் என்ன செய்யாதுன்னு கேட்டா அது வெளியே வராது. ஆனால் ஆண்டவரே, எனக்கு பிரதர் சாக் வந்து பல வருஷத்திற்கு முன்பாக பேசின ஒரு செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. வில்லியம் கேரி அவர் நம்முடைய இந்தியா தேசத்திற்கு வந்து அவர் ஊழியம் செய்யும் போது, அவர் ஊழியம் செய்யறதுக்கு வந்தது வந்து ஏதோ பெரிய அவருக்கு ஏசி ரூம் போட்டுக்கிட்டு அவர் என்ன செய்யல, அவர் ஊழியம் செய்யல. அவர் இங்கே வந்த பொழுது அவருக்கு எல்லா எந்த வசதியும் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே மனைவி அந்த மனைவியும் பைத்தியம் பிடித்தவளாய் மனநிலை பாதிக்கப்பட்டவளாய் மாறிவிட்டால் தன்னுடைய மனைவியை கட்டி வைத்து விட்டுத்தான் அவர் வேதத்தை என்ன செய்தார், பல மொழிகளிலே மொழிபெயர்த்தார். இதெல்லாம் ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி நடக்கிறது, ஏன்ப்பா இப்படி இப்படி நடந்துதான் இப்படி நடக்கணுமா? அப்படி எத்தனையோ மொழிபெயர்ப்புகள்லாம் ஒரு காலத்துல எத்தனையோ புத்தகங்களும் அச்சடிக்கப்பட்ட நூல்களும் ஒரு காலத்துல திடீரென்று தீயில எரிஞ்சு போயிடும். அப்புறம் திரும்ப அந்த வேலை செய்வாங்க, திரும்ப திரும்ப வேலை செய்வாங்க. அப்ப இதெல்லாம் எதற்காக, இதெல்லாம் எதற்காக, ஏன் ஆண்டவரே நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கிறது, சோதனைகள் நடக்கிறது அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு பதில், கிருபையை வரும் காலங்களிலே விளங்க பண்ணுவேன் அப்படிங்கிறது. அந்த எபேசியர்ல நாம் படிக்கிறது போல, அதாவது ஒரு நாளைக்கு வந்து எதிர்காலத்துல நாம் எல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை வெளிரங்க பண்ணுவார் நம்ம எல்லாருக்கும் முன்னாடி, அது பிசாசுகளா இருக்கலாம் இந்த எல்லாருக்கும் முன்னாடி. என்னன்னு கேட்டா, என்னுடைய கிருபையை பெற்ற ஜனங்கள் அல்லது கிருபை எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை செய்ய வைக்க முடியும்? ஒரு மனைவி பைத்தியமா இருந்தால் அவளை கட்டி வைத்து கொண்டு அங்கு வேதத்தை மொழிபெயர்க்கிறார் ஒரு மனுஷன், பல மொழிகளிலே, பல மொழிகளிலே. அவருடைய பிள்ளை இறந்து போய் விடுகிறது, அவர் செய்த அத்தனை பிரயாசங்களும் ஒரு நாளை தீயிலே போய் விடுகிறது. ஆண்டவரே இப்ப என்னத்த ஆண்டவரே காமிக்கிறீங்க, என்னுடைய கிருபை ஒரு மனுஷன் மேல இருந்தால் அவனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. அந்த மனுஷன் அவர் வந்து அவர் மரிக்கிற போது அவர் தன்னுடைய கல்லறையிலே இப்படி எழுதி வைக்க சொன்னாராம். அவர் சொன்னது என்னன்னு கேட்டு, பெரிய ஒரு பெரிய பெரிய சாதனைகளை லட்சக்கணக்கான இந்தியர்கள் சேர்ந்தாலும் கூட செய்ய முடியாத சாதனையை அவர் செய்தார். ஆனா கடைசியில் அவர் என்ன சொன்னார், ஒரு சிறிய புழு ஆண்டவரே உங்களுடைய பாதத்துல வருகிறேன் அப்படின்னு நினைச்சார். அப்படி சொன்னாராம், பாருங்கள் இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்து விட்டு ஒரு மனுஷன் கடைசியில் இப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியும். எது எதனால? தேவனுடைய கிருபை ஒரு மனுஷனை இந்த உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்து வந்த ஆண்டவர், அவர் கடைசியிலே உலகத்திற்கெல்லாம் ஆண்டவர், அவர் கடைசியிலே தன்னை நான் ஒரு பணிவிடைக்காரன், கால்களை கழுவத்தக்கதாக அப்படின்னு சொன்னார்னா, இதெல்லாம் என்னன்னு கே, இதெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர் விளங்க பண்ணுவாராம். என்னுடைய கிருபையை நான் மனுஷருக்கு கொடுத்தேன், அது அவர்களை என்னவெல்லாம் செய்ய வைத்தது அப்படின்னு. பவுல் வாழ்க்கை படம் நாம் கேட்டமல்லவா, படம், ஒரு வீடியோ படம் ஓடும். அந்த வீடியோ படத்துல தேவனுடைய கிருபையை பெற்ற பவுல் அவருடைய வாழ்க்கையில என்ன காரியங்களா நடந்தது அப்படிங்கறது ஓடும். வில்லியம் கேரி தேவனுடைய கிருபையை பெற்றதுனாலே அவருடைய வாழ்க்கை அது படம் ஓடும். அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பெரிய அளவா இல்லாமல் இருக்கலாம், வில்லியம் கேரி போல பெரிய அளவா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய வட்டத்திற்குள்ளாக, நம்முடைய வட்டத்திற்குள்ளாக தேவனுடைய கிருபையை பெற்று அந்த கிருபை இவர்களை என்ன செய்தது அப்படின்னுங்கிறது என்ன செய்யணும் அப்படிங்கிறது நாள்ல ஒரு நாள்ல அது விளங்க பண்ணணும் சகோதர சொரிகளை. அதற்கு தான் ஆண்டவர் என்ன செய்யறார், தாமதிக்கிறார். அவர் என்னமோ லேட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க, நான் வந்து ரெடி தாங்க அப்படின்ட்டு இல்ல, அவர் ஏன் தாமதிக்கிறார் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய கிருபையிலே நான் இன்னும் வளரல, அல்லது அந்த கிருபை என்னிலே செய்யக்கூடிய மகத்துவமான காரியங்கள் வந்து இன்னும் வெளிப்பட மாட்டேங்குது, இன்னும் வெளியில தெரிய மாட்டேங்குது, அது வெளியில தெரிய மாட்டேங்குது. அதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்ப அதுல இருந்து அப்ப நான் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் ஒரு சொகுசான வாழ்க்கை விரும்புகிறேன், ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை விரும்புகிறேன், அல்லது தேவனுடைய கிருபை அந்த அந்த கொரிந்து சபையார் அதான் அதனாலதான் அவங்க பேஸ்ட் பண்ணாங்க, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதமாய் பெறாதபடிக்கு. வேஸ்ட் பண்ணி கடைசியில என்ன ஆகினாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு குழந்தையப்போ இருந்தாங்க, வாக்குவாதங்கள், குறை சொல்லுதல்கள், ஒரு சின்ன விஷயத்த கூட தாங்க முடியாம வேற காரியங்கள் மேன்மை பாராட்டிட்டு இருக்கிறது, நான் சிஎஃப்சியில் இருக்கிறேன் எனக்கு அவன் இது தெரியாது அப்படின்னு எல்லாம். இல்லை 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 அருமையான சோர் சொல்லு, தேவன் வந்து கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு, அந்த கிருபையை, அந்த வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். எபேசியர்கள் நிருபத்திலே ஒரு காலத்திலே ஆண்டவர் வந்து அதை என்ன செய்ய போறாராம், அது எல்லா ஜனங்களுக்கும் உலகத்தில் இருக்கிற துறைத்தனங்களுக்கும் அவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த அங்கே வாசிக்கிறோம், அதாவது கிருபையின் ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களே விளங்க செய்வதற்காக. அந்த வசனம் எந்த வசனம்? கிருபையின் ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே அவர் விளங்க செய்வதற்காக அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர் வந்து இப்பொழுது நமக்கு அவர் என்ன செய்யறார், அவர் அதை செய்கிறார். ஆகவே அருமையான சகோதர சரிகளே, இந்த நாட்கள்லையும் தேவன் இப்படியா இந்த கூட்டங்கள் மூலமாய் நம்முடைய உண்மையான மனதை என்ன செய்கிறார். நிறைய பேர் மனதிலே துரோகிகளாய் மாறிவிட்டார்கள். அவர்கள் அல்ல, உண்மையான மனதுள்ளவர்கள், உண்மையான மனதுள்ளவர்களாய் இருக்கிற நமக்கு நாம் என்ன செய்கிறோம், உண்மையான மனது இருக்கிறது, ஆனால் என்ன செய்யல, எந்திரிக்காம உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய உண்மையான மனதை எழுப்பி விடுவது நியாயம். ஆமாம், இந்த நாட்களிலே அது அவசியம். தேவனுடைய கிருபை நம்மூலமாய் வெளிப்பட்டு அது என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதை வரும் காலங்களிலே, அதான் அந்த ஆமாம் அந்த வசந்த எபேசியர் 2:6 தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களிலே விளங்க செய்வதற்காக அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அதிலே ரட்சிப்பு இருக்கிறது, உன்னதங்களிலே உட்கார வைத்தது இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய மேன்மை இருக்கிறது, அதெல்லாம் ஒரு நாளில் ஆண்டவர் விளங்க பண்ணுவார், தன்னுடைய கிருபை எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.